So I want to welcome you all. We are having this gathering today to in the new year with the aspiration for collaboration and inclusiveness working together. We have a lot of work to do and we need people on board. So I would like to ask you all, since we are not that many, to move a little bit forward. Is that possible? So we sit closer together, it is always nice. Thank you very much. So then I would like to invite our secretary, Jayanti Ji, to come up and start with reading from the Mother for Us. This is something which often happens in our meetings when the groups meet together with the secretary, that we start by reading from this book, The Mother. And it's a very, very nice thing.
Namaste. Good evening. Vanakkam to all our sisters and brothers of Auroville. Very happy that we're all meeting here right at the beginning of the new year. And again, want to reach out to all of us. We are one beautiful family, to really join hands, put our hearts together, hands together, minds together, and aspire for something much bigger than each one of us, to realize the vision of the Mother and move forward. As Jaya mentioned, we'll read a small passage from the Mother. This is something that we try and do before quite a few meetings, and every morning I have the privilege of, when I'm here most of the days at Matra Mandir, I have the privilege of reading this with Narad. So in that spirit, I'll continue today. There are two powers that alone can effect in their conjunction the great and difficult thing which is the aim of our endeavor. A fixed and unfailing aspiration that calls from below, and a supreme grace from above that answers. But the supreme grace will act only in the conditions of the light and the truth. It will not act in conditions laid upon it by the falsehood and the ignorance. For if it were to yield to the demands of the falsehood, it would defeat its own purpose. These are the conditions of the light and truth, the sole conditions under which the highest force will descend, and it is only the very highest supramental force descending from above and opening from below that can victoriously handle the physical nature and annihilate its difficulties. There must be a total and sincere surrender. There must be an exclusive self-opening to the divine power. There must be a constant and integral choice of the truth that is descending, a constant and integral rejection of the falsehood of the mental, vital and physical powers and appearances that still rule the earth nature. I read the last two paragraphs of the first chapter. An inert passivity is constantly confused with the real surrender, but out of an inert passivity, nothing true and powerful can come. It is the inert passivity of physical nature that leaves it at the mercy of every obscure or undivine influence. A glad and strong and helpful submission is demanded to the working of the divine force, the obedience of the illumined disciple of the truth, of the inner warrior who fights against obscurity and falsehood, of the faithful servant of the divine. This is the true attitude, and only those who can take and keep it preserve a faith unshaken by disappointments and difficulties, and shall pass through the ordeal to the supreme victory and the great transmutation.
Thank you very much. Now we will have some, you will do some chanting for us? Yes.
I'll be
you'll be on that.
Yeah, that's very good.
Thank you. Your name?
Yes,
Yashwanti. So Yashwanti will do some chanting for us.
Anandamai Chaitanyamai Satyamai Parame 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 Anandamai Chaitanyamai Satyamai Parame
The Charter of Auroville by the Mother. Auroville belongs to nobody in particular. Auroville belongs to humanity as a whole. But to live in Auroville, one must be a willing servitor of the divine consciousness. Auroville will be a place of an unending education, of constant progress, and a youth that never ages. Sorry. Auroville wants to be a bridge between the past and the future, taking advantage of all discoveries from without and from within. Auroville will spring boldly towards future, sorry. Auroville will spring boldly towards future realizations. Auroville will be a site of material and spiritual researches for a living embodiment of an actual human unity.
So I'm going to read out the Auroville Charter in Tamil. It's called Auroville Sasanam. Auroville Kuripitta Yevarukum Sondamanadu Alla. Auroville Manidainam Muruvadarkum Sondamanadagum. Anal Auroville Vasika Vendum Endru Oruvar Virumbinal Avar Deiviga Unarvirku Viruppathudan Thondu Seivaraga Irukka Vendum. ஆரோவில் முடிவுறாத கல்வி, இடையுறாத முன்னேற்றம், முப்புறாத இளமை ஆகியவற்றின் இருப்பிடமாக விளங்கும். ஆரோவில் சென்ற காலத்திற்கும் வரும் காலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக இருக்க விழைகிறது. புற உலக அக உலக கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி ஆரோவிலனது துணிவுடன் எதிர்காலம் நன்முடிவுகளை நோக்கி துடிப்புடன் முகிழ்ந்த எழும். ஆரோவில் மனிதகுல ஒருமைப்பாட்டிற்கு ஒரு உருவம் கொடுப்பதாக உலகிய மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களுக்குரிய விளையாக விளங்கும்.
De Charter of Auroville in French. Auroville n'appartient à personne en particulier. Auroville appartient à toute l'humanité dans son ensemble. Mais pour séjourner à Auroville, il faut être le serviteur volontaire de la conscience divine. Auroville sera le lieu de l'éducation perpétuelle, du progrès constant et d'une jeunesse qui ne vieillit point. Auroville veut être le pont entre le passé et l'avenir, profitant de toutes les découvertes extérieures et intérieures, elle veut hardiment s'élancer vers les réalisations futures. Auroville sera le lieu des recherches matérielles et spirituelles pour donner un corps vivant à une unité humaine concrète.
Tatsavitorvaram rupam jyotihi parasya dhimahi yannaha satyena dipaye tatsavitorvaram rupam jyotihi parasya dhimahi yannaha satyena dipaye tatsavitorvaram rupam jyotihi parasya dhimahi yannaha satyena dipaye om anandamayi chaitanyamayi satyamayi parame om anandamayi chaitanyamayi satyamayi parame open my mind my heart my life to your light your love your power in all things may I see the divine open my mind my heart my life to your light your love your power in all things may I see the divine shri aurobindo sharanam mama
a dream by the mother There should be somewhere on earth a place which no nation could claim as its own, where all human beings of goodwill who have a sincere aspiration could live freely as citizens of the world and obey one single authority, that of the Supreme Truth, a place of peace, concord, and harmony, where all the fighting instincts of man would be used exclusively to conquer the causes of his sufferings and miseries, to surmount his weaknesses and ignorance, to triumph over his limitations and incapacities, a place where the needs of the spirit and the concern for progress would take precedence over the satisfaction of desires and passions, the search for pleasure and material enjoyment. In this place, children would be able to grow and develop integrally without losing contact with their souls. Education would be given not for passing examinations or obtaining certificates and posts, but to enrich existing faculties and bring forth new ones. In this place, titles would be replaced by opportunities to serve and organize. The bodily needs of each one would be equally provided for, and intellectual, moral, and spiritual superiority would be expressed in the general organization, not by an increase in the pleasures of life, but by increased duties and responsibilities. Beauty in all its artistic forms, sculpture, music, literature, would be equally accessible to all. The ability to share in the joy it brings would be limited only by the capacities of each one and not by social or financial position. For in this ideal place, money would no longer be the sovereign lord. Individual worth would have a far greater importance than that of material wealth and social standing. There, work would not be a way to earn one's living, but a way to express oneself and to develop one's capacities and possibilities while being of service to the community as a whole, which, for its part, would provide for each individual's subsistence and sphere of action. In short, it would be a place where human relationships, which are normally based almost exclusively on competition and strife, would be replaced by relationships of emulation, in doing well, of collaboration and real brotherhood. The earth is certainly not ready to realize such an ideal, for mankind does not yet possess the necessary knowledge to understand and accept it, nor the indispensable conscious force to execute it. That's why I call it a dream. Yet this dream is on the way of becoming a reality. That is exactly what we are doing on a small scale in proportion to our modest means. The achievement is indeed far from being perfect. It is progressive. Little by little, we advance towards our goal, which we hope one day we shall be able to hold before the world as a practical and effective means of coming out of the present chaos in order to be born into a more true, more harmonious new life.
I'm going to read Orwell's Dream in Tamil. Or Kanavu. Bhoomiyil engavathu endha naadum thanadhu endru sondam kondada mudiyatha oru idam irukka vendum. Angu nallennamum unmayana aarvamum kondavargal ulaga kudimakkalaga paramasakthikkum mattume kattupattavargalaga vaala iyala vendum. Angu amaidhiyum isaivum ottrumaiyum nilava vendum. Angu manadhunudaiya போர் குணங்களின் சக்திக்கெல்லாம் அவனுடைய துன்பங்களையும் அவல நிலைகளுக்கும் காரணமாக இருப்பவற்றையும் வெல்வதற்கும் அவனுடைய பலவீனங்களையும் ஆற்றல் திறனை இன்மையையும் நீக்கி வெற்றியடைவதற்கும் பயன்படுத்த வேண்டும். அங்கு ஆசைகளையும் உணர்ச்சி வெறிகளையும் திருப்தி செய்வதற்கு காட்டிலும் பொருளின்பங்களையும் சிற்றின்பங்களையும் நாடுவதை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் ஆன்மாவின் தேவைக்கும் முன்னேற்ற ஆர்வத்திற்கும் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் குழந்தைகள் தங்கள் ஆன்மாவுடன் இடையறாத தொடர்பு கொண்டு முழுமையாக வளர முன்னேற்றமும் முடியும். அங்கு அளிக்கப்படும் கல்வி தேர்வுகளின் வெற்றியடைவதற்காகவோ சான்றிதழ்கள் பெறுவதற்காகவோ பதவிகள் கிடைப்பதற்காகவோ இருக்காது. அங்கு அதற்கு பதிலாக ஒருவரிடம் ஏற்கனவே இருக்கும் திறன்களையும் வளப்படுத்தவும் புதிய திறன்களையும் வெளிக்கொணர்வதற்கும் எல்லாவற்றையும் சீராய் அமைக்கும் வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும். அங்கு உடலுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் ஏற்றத்தாழ்வின்று ஒன்று போல் ஏற்படுத்த செயல்படும். அங்குள்ள பொது அமைப்புகளில் ஒருவரது புத்தி கூர்மை, ஒழுக்க, ஆன்மீக மேன்மைகள் எல்லாம் வாழ்க்கை இன்பங்களையோ அதிகாரங்களையோ அதிகரிக்க பயன்படாது. அதற்கு பதிலாக அவ்வுயர்வுகளின் காரணமாக அவருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிகமாக்கும். ஓவியம், இசை, இலக்கியம் போன்ற எல்லா வகையான கலை வடிவங்களையும் அழகையும் உணரும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும். அவை அளிக்கும் மகிழ்ச்சியை அவர்கள் அடைவது அவரவரது ரசனைத்திறனின் அளவை பொறுத்து மட்டுமே இருக்கும். அது அவர்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்தை பொறுத்து இருக்காது. ஏனெனில் இந்த லட்சிய பூமியில் பணம் நாயகமாய் இருக்காது. அங்கு ஒருவருடைய சொந்த திறமைக்குரிய மதிப்பு பொருட்செல்வத்தினாலோ சமூக அந்தஸ்தினாலோ வரும் மதிப்பை விட அதிக முக்கியத்துவம் பெறும். அங்கு வேலை என்பது வயிற்று பிழைப்புக்குரிய வழியாக இருக்காது. அதற்கு பதிலாக அது தன்னை வெளிப்படுத்துவதற்கொள்ளவும் தனது திறமைகளையும் சாத்தியக்கூறுகளையும் வளர்த்துக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அதே சமயம் அது சமூக முழுவதற்கும் செய்யும் சேவையாக இருக்கும். பதிலுக்கு சமூகம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தேவைக்கும் வேலை செய்வதற்கான செயல்களுக்கும் வழி செய்யும். வழக்கமாக போட்டி போராட்ட அடிப்படையில் உள்ள மனித உறவுகள் வேலைகளை ஒருவர் மிஞ்சி சிறப்பாக செய்யவும் ஒத்துழைக்கவும் தேவையான மனித நேய உறவுகளாக அங்கு இருக்கும்.
In French. Il devrait y avoir quelque part sur la terre un lieu dont aucune nation n'aurait le droit de dire « il est à moi », où tout homme de bonne volonté, ayant une aspiration sincère, pourrait vivre librement comme un citoyen du monde et n'obéir qu'à une seule autorité, celle de la suprême vérité. Un lieu de paix, de concorde, d'harmonie, où tous les instincts guerriers de l'homme seraient utilisés exclusivement pour vaincre les causes de ses souffrances et de ses misères, pour surmonter ses faiblesses et ses ignorances, pour triompher de ses limitations et de ses incapacités. Un lieu où les besoins de l'esprit et le souci du progrès primeraient la satisfaction des désirs et des passions, la recherche des plaisirs et de la jouissance matérielle. Dans cet endroit, les enfants pourraient croître et se développer intégralement, sans perdre le contact avec leur âme. L'instruction serait donnée non en vue de passer des examens ou d'obtenir des certificats et des postes, mais pour enrichir les facultés existantes et en faire naître des nouvelles. Les titres et les situations seraient remplacés par des occasions de servir et d'organiser. Il y serait pourvu aux besoins du corps également pour tous, et la supériorité intellectuelle, morale et spirituelle se traduirait dans l'organisation générale, non par une augmentation des plaisirs et des pouvoirs de la vie, mais par un accroissement des devoirs et des responsabilités. La beauté, sous toutes ses formes artistiques, peinture, sculpture, musique, littérature, serait accessible à tous également. La faculté de participer aux joies qu'elle donne étant limitée uniquement par la capacité de chacun et non par la position sociale ou financière. Car dans ce lieu idéal, l'argent ne serait pas le souverain seigneur. La valeur individuelle aurait une importance très supérieure à celle des richesses matérielles et de la position sociale. Le travail n'y serait pas le moyen de gagner sa vie, mais le moyen de s'exprimer et de développer ses capacités et ses possibilités, tout en rendant service à l'ensemble du groupe qui, de son côté, pourvoirait aux besoins de l'existence et au cadre d'action de chacun. En résumé, ce serait un endroit où les relations entre êtres humains, qui sont d'ordinaire presque exclusivement basées sur la concurrence et la lutte, seraient remplacées par des relations d'émulation pour bien faire, de collaboration et de réelle fraternité.
Yeah. To be a true Aurovillian, the first necessity is the inner discovery. In order to know what one truly is behind social, moral, cultural, racial, and hereditary appearances. At the center, there is a being free, vast, and knowing who awaits our discovery and who ought to become the active center of our being and our life in Auroville.
The fulfillment of one's desires bars the way to the inner discovery, which can only be achieved in the peace and transparency of perfect disinterestedness. One lives in Auroville in order to be free from moral and social conventions. But this freedom must not be a new slavery to the ego, to its desires and ambitions.
The Aurovillian should lose the sense of personal possession. For our passage in the material world, what is indispensable to our life and to our action is put at our disposal according to the place we must occupy. The more we are consciously in contact with our inner being, the more are the exact means given to us.
Work, even manual work, is something indispensable for the inner discovery. If one does not work, if one does not put his consciousness into matter, the latter will never develop. To let the consciousness organize a bit of matter by means of one's body is very good. To establish order around oneself helps to bring order within oneself. One should organize one's life not according to outer and artificial rules, but according to an organized inner consciousness. For if one lets life go on without subjecting it to the control of the higher consciousness, it becomes fickle and inexpressive. It is to waste one's time in the sense that matter remains without any conscious utilization.
The whole earth must prepare itself for the advent of the new species, and Auroville wants to work consciously to hasten this advent.
Little by little, it will be revealed to us what this new species must be. And meanwhile, the best course is to consecrate oneself entirely to the divine.
The only true freedom is the one obtained by union with the divine. One can unite with the divine only by mastering one's ego.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். உண்மையான ஆரோவில் வாசியாக இருக்க, டு பி எ ட்ரூ ஆரோவிலியன், முதல் தேவை சமூக சன்மார்க்க பண்பாட்டு பாரம்பரிய தோற்றங்களுக்கு பின்னால் உண்மையில் நாம் யார் என்பதை கண்டுபிடித்தலாகும். நமது இருப்பின் மையத்தில் சுதந்திரமான விரிவான ஞானமுள்ள ஒரு ஜீவன் காத்திருக்கிறான். அவனை கண்டுபிடிக்க வேண்டும். ஆரோவில்லில் அவனே நமது செயல் மையமாகவும் நமது வாழ்வின் மையமாகவும் ஆக வேண்டும். சமூக சம்பிரதாயங்கள், ஒழுக்கம் சம்பந்தமான சம்பிரதாயங்களிலிருந்து விடுபட கருதியே ஒருவன் ஆரோவில்லில் வாழ்கிறான். ஆனால் இந்த சுதந்திரம் அகங்காரத்திற்கும் அதன் ஆசைகளுக்கும் பேரவாக்களுக்கும் புது வகையில் அடிமையாவதாக இருக்கக்கூடாது. ஆசைகளை நிறைவேற்றுதல் சைத்திய ஜீவனை கண்டுபிடிப்பதற்கான வழியை அடைத்துவிடும். பரிபூரண பற்றற்ற நிலையில் கிடைக்கும் சாந்தியிலும் உள்ள தெளிவிலுமே சைத்திய ஜீவனை கண்டுபிடிக்க முடியும். ஆரோவில் வாசி எனது என்னும் சொந்த உடைமையை உணர்ச்சியை விட்டுவிட வேண்டும். இந்த சட உலகில் நமது உயிர் வாழ்விற்கும் நாம் செய்ய வேண்டிய வேலைக்கும் இன்றியமையாத தேவைகளெல்லாம் உலக வாழ்வில் நாம் வகிக்க வேண்டிய இடத்திற்கு ஏற்றபடி நமக்கு அருளப்படும். நமது உள் ஜீவனுடன் உணர்வுள்ள தொடர்பு அதிகரிப்பதற்கு ஏற்ப நமது வாழ்வு சாதனங்களும் சரியான அளவில் கிடைக்கும். உள்ளே உள்ள ஜீவனை கண்டுபிடிப்பதற்கு உழைப்பு, உடல் உழைப்பு கூட இன்றியமையாத ஒன்றாகும். நாம் உழைக்காவிட்டால், நமது உணர்வை சடத்தினில் புகுத்தாவிட்டால் சடம் ஒருபோதும் அபிவிருத்தி அடையாது. தன் உடலின் மூலம் உணர்வானது சிறு அளவுள்ள சட பொருளையாவது சீரமைக்க அனுமதிப்பது மிகவும் நல்லது. நம்மை சுற்றிலும் ஒழுங்கை உண்டாக்குவது நம்முள்ளே ஒழுங்கை உண்டாக்க உதவும். நாம் நமது வாழ்வை ஒழுங்கு பெற அமைக்க வேண்டும். ஆனால் அதை செயற்கையான புறவிதிகளின்படி செய்யாமல் சீராக அமைந்த ஓர் உள்ளுணர்வின்படி செய்ய வேண்டும். வாழ்வை உயர் உணர்வின் கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது சிதறிப்போகும். எதையும் சரியாக வெளிப்படுத்தாது. சடப்பொருளை உணர்வுடன் பயன்படுத்தாவிட்டால் அது காலத்தை வீணாக்குவதாகும். புதிய இனத்தின் வருகைக்காக உலகம் முழுவதும் தன்னை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வருகையை துரிதப்படுத்த ஆரோவில் உணர்வுடன் உழைக்க விரும்புகிறது. இப்புதிய இனம் எப்படி இருக்கும் என்பது சிறுக சிறுக நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதற்கிடையில் தன்னை முற்றிலும் இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்வதே சிறந்த வழி. நன்றி.
La première nécessité est la découverte intérieure pour savoir ce que l'on est vraiment derrière les apparences sociales, morales, culturelles, raciales, héréditaires. Au centre, il y a un être libre, vaste, connaissant, qui s'offre à notre découverte et qui doit devenir le centre agissant de notre être et de notre vie à Auroville. On vit à Auroville pour être libre des conventions morales et sociales. Mais cette liberté ne doit pas être un nouvel esclavage à l'ego, à ses désirs et ses ambitions. L'accomplissement des désirs barre la route à la découverte intérieure, qui ne peut s'accomplir que dans la paix et la transparence du parfait désintéressement. L'Aurovillien doit perdre le sens de la possession personnelle. Pour notre passage dans le monde matériel, ce qui est indispensable à notre vie et à notre action est mis à notre disposition suivant la place que nous devons occuper. Plus nous sommes consciemment en rapport avec notre être intérieur, plus les moyens exacts nous sont donnés. Le travail, même manuel, est une chose indispensable à la découverte intérieure. Si l'on ne travaille pas, si l'on ne met pas sa conscience dans la matière, celle-ci ne se développera jamais. Laisser la conscience organiser un peu de matière à travers son corps est très bon. Mettre de l'ordre autour de soi aide à mettre de l'ordre en soi. On doit organiser sa vie, non pas selon des règles extérieures et artificielles, mais selon une conscience organisée intérieure. Parce que si on laisse la vie sans lui imposer le contrôle de la conscience supérieure, elle devient flottante et inexpressive. C'est gaspiller son temps, dans ce sens que la matière reste sans utilisation consciente. La Terre tout entière doit se préparer à l'avènement de l'espèce nouvelle, et Auroville veut travailler consciemment à hâter cet avènement. peu à peu, nous sera révélé ce que doit être cette espèce nouvelle, et en attendant, le meilleur moyen est de se consacrer entièrement au divin.
If there is anybody in the audience who would like to read something, share something with us, you're welcome to do that. You are sitting ready, then come.
Vanakkam. Sille Shri Annei Orovil Kaga Kodata Vartegal. Orovilil Iripadil Magishchikolba Vargalake. Auruvil tangumidam alika virambekirade. Atrupti ode irpavargal ulla girke tirambevide vendum. Ange avargal virambiade seela. Ange yellarkum edamum unde. Bonsoir. En français, ça veut dire. C'est des paroles de la mère qu'elle a donné pour Auroville, pour les citoyens d'Auroville. Auroville veut abriter ceux qui seront heureux d'être à Auroville. Les mécontents devraient retourner dans le monde où ils peuvent faire ce qu'ils veulent et où il y a de la place pour tout le monde. Which now in English means... Auroville wants to shelter people happy to be in Auroville. Those who are dissatisfied ought to return to the world where they can do what they want and where there is place for everybody. Shall I do a second little round? Okay, let's try. Poissolum aneivarukum. Ningal poissolvade, onre ningal unmeyana auruvil vasiaga irka virumbaville yembade katakirade. Ningal auruvilil irka virumbinal, poissolvade vittavidavendum. Ce qui fait en français. À tous ceux qui disent des mensonges, par le simple fait que vous dites des mensonges, vous prouvez que vous ne voulez pas être de vrais Auroviliens. Si vous voulez rester à Auroville, il faut cesser de mentir. And in English. To all those who are telling lies, by the simple fact that you are telling lies, you prove that you do not wish to be true Aurovillians. If you wish to remain in Auroville, you must stop lying. To be a true Aurovillian, one must never lie.